இரட்சகர் மாலை பிரசங்கத்தை முடித்தபோது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கே குமாரனின் இரட்சிப்பின் கிருபை கிடைக்கும் என்ற நித்திய சத்தியத்தை அவர் வலியுறுத்தினார். அவர் அறிவித்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். உரையின் உணர்த்துதலான மறுபரிசீலனையை பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த கிளை கதையை பற்றிய நமது புரிந்து கொள்ளுதல் விரிகிறது. விசேஷமாக வேதாகமத்தின் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் குறிக்கப்பட்டிருக்கிற நான் ஒரு காலம் முன்னை உங்களை அறியவில்லை என்ற கர்த்தரின் வசனம், ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஒருபோதும் என்னை அறியீர்கள் என மாற்றப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகளை பற்றிய உவமையை கருத்தில் கொள்ளுங்கள். மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டான பின்பு தங்களின் தீவீட்டுகளுக்கு எண்ணெய் வாங்க போன 5 புத்தியில்லாத ஆயத்தப்படுத்தப்படாத கன்னிகளை பற்றி நினைத்து பாருங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்கள் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த உவமைக்கு தொடர்பாக மற்றொரு உணர்த்துதலான மறுபரிசீலனையால் நமக்காக விரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வேதாகமத்தின் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் குறிக்கப்பட்டிருக்கும் உங்களை அறியேன் என்ற வாக்கியம் நீங்கள் என்னை அறியீர்கள் என்ற ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காலம் என்னை அறியீர்கள் மற்றும் நீங்கள் என்னை அறியீர்கள் என்ற வாக்கியங்கள் நம் யாவருக்கும் ஆழமான ஆவிக்குரிய நமது உள் சோதனைக்கு காரணமாய் இருக்க வேண்டும். நமக்கு இரட்சகரை பற்றிய மட்டுமே தெரியுமா, அல்லது அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கிறதா? கர்த்தரை பற்றி நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? ஆத்மாவின் இந்த கேள்விகள் என்னுடைய செய்தியின் மையமாயிருக்கிறது. இந்த முக்கிய பொருளை நாம் ஒன்றாக கருதில் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் உதவியை நான் சிரத்தையாக அழைக்கிறேன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அவரது நேசகுமாரனை நாம் அறிந்து கொள்ளும் போது பிதாவையும் நாம் அறிகிறோம். சகோதர சகோதரிகளே, பிதாவின் ஒரே பேரானவரை அறிந்து கொள்ளுதல் மட்டுமே அந்நித்தியத்தின் ஒரு பெரிய நோக்கமாயிருக்காது, ஆனால் அவரை பற்றியும் அறிந்து கொள்ளுதலே. அவரில் விசுவாசத்தை வைத்தல், அவரை பின்பற்றுதல், அவரை சேவித்தல், அவரை நம்புதல் என்று 4 முக்கிய படிகள் கர்த்தரை அறிய நமக்குதவும். அவருடைய மதிப்புகளில் இரக்கத்தில் கிருபையில் சார்ந்திருத்தலே இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தல் என்பது. நமது ஆவிக்குரிய வரங்களை எழுப்பும் போது நம்முடைய ஆத்மாக்களில் அவருடைய வார்த்தைகளின் ஒரு பகுதிக்கு இடம் கொடுக்கும் மட்டும் அவருடைய போதனைகளை செய்யும் போது இரட்சகரை பற்றிய நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். கர்த்தரின் மீதுள்ள நமது விசுவாசம் அதிகரிக்கும் போது அவரில் நாம் நம்பிக்கை வைத்து மீட்க குணமாக்க நம்மை பலப்படுத்த அவரின் வல்லமையை நாம் நம்பிக்கை வைப்போம். உண்மையான விசுவாசம் என்பது கர்த்தரிலும் கர்த்தர் மீதும் மையப்படுத்தி நீதியான செயல்களுக்கு நடத்துகிறது. கிறிஸ்துவில் விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்ட மதத்தின் முதல் கொள்கையாகவும் எல்லா நீதிக்கும் அஸ்திபாரமாகவும் எல்லாம் புத்தியுள்ள சகல மனுக்குலத்தின் செயலின் கொள்கையாகவும் இருக்கிறது. மீட்பர் பிரகடனப்படுத்திய சரியான கொள்கைகளின்படி செயல்படுத்தல் கிரிகைகளில்லாத விசுவாசம் செய்ததென்று உண்மையான விசுவாசத்தை பெறுவதற்கு பிரயோகப்படுத்துவதற்கும் மையமாயிருக்கிறது. நாம் தருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் கேள்வினாலே மேலும் கேள்வி தேவையடைய வசனத்தினாலேயே வருவதை போன்று தேவனுடைய வசனத்தை கேட்குதலும் இரட்சகரில் விசுவாசத்தின் ஆவிக்குரிய வரங்களை பெறுதலும் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்திலும் நாம் பிரச்சயமுள்ளவர்களாகி வேதங்களிலுள்ள அவருடைய வார்த்தைகளில் உண்டுகளித்து உண்மையான நோக்கத்தோடு அவருடைய நாமத்தில் பிதாவிடம் ஜெபித்து பரிசுத்த ஆவியின் நிரந்தர துணைக்காக நாடுவோம். கிறிஸ்துவின் கோட்பாட்டை நமது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுதலும் பிரயோகப்படுத்துதலும் அவரில் விசுவாசத்தின் வரத்தை பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது. கர்த்தரில் விசுவாசத்தை பிரயோகிக்கப்படுவது படுத்தல் அவரை பின்பற்றுவதற்கு அத்தியாவசியமான ஆயத்தம். இயேசு கலிலேயே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரர்களே ஆகிய பேதுரு எனப்பட்ட சீமானும் அவனது சகோதரன் ஆந்திரேயாவும் ஆண்ட்ரூவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருப்பதை அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிக்க வைக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருக்கும் போதகருக்கு செவி கொடுத்ததில் பின்பற்றதிலும் பேதுருவும் ஆண்ட்ரூவும் பலமான எடுத்துக்காட்டுகள். அப்படியே உங்களுக்கு எனக்கும் இரட்சகர் அறிவித்திருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வருவிரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அவருடைய சிலுவை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் சகல துன்மார்க்கத்தையும் எல்லா உலக இச்சைகளையும் வெறுத்து கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளுதல் ஆகும். அவரை போல் இருக்க இரட்சகர் நம்மை எச்சரித்தார். அப்படியே கர்த்தரை பின்பற்றுதல் அவரை பின்பற்றுதல் ஆகும். அவரை போலாக அவருடைய பாவ நிவர்த்தியின் வல்லமையின் மூலமாக நாம் நாடும்போது அவரை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ள வருகிறோம். அவருடைய பூலோக ஊழியத்தில் இயேசு பாதையை வகுத்தார், பாதையில் நடத்தினார், சரியான எடுத்துக்காட்டை அமைத்தார். அர்ப்பணிப்பான சீஷத்துவ சாலையில் நாம் அவரை பின்பற்றும் போது அவருடைய தன்மையின் பரிபூரணங்களின் எண்ணங்களின் சரியான ஒரு கருத்து நிலைநிறுத்திற்கும் நோக்கத்தை தெளிவான வழிநடத்துதல்களையும் வழங்குகிறது. நாம் நடக்கிற வாழ்க்கை பாதை தேவனின் சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்று ஒரு உண்மையான அறிவை பெற இரட்சகரை பின்பற்றுதல் கூட நமக்கு சாத்தியமாக்குகிறது. அத்தகைய அறிவு ஒரு அறிய முடியாத ரகசியம் அல்ல. நமது உலக பிரகாரமான தேடுதல்கள் அல்லது சாதாரணமான அநித்திய அக்கறைகளுக்கு அடிப்படையாக கவனம் செலுத்துவதில்லை. மாறாக உடன்படிக்கையின் பாதையில் நிதானமான சீரான முன்னேற்றம் அவரை மகிழ்விக்கிற வாழ்க்கை பாதையாகும். மார்மன் புஸ்தகத்தில் லேகியின் சொப்பனம் நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை, நாம் கடக்கப்போகிற சவால்களை, பின்பற்றுவதில் நமக்கு உதவ கிடைக்கிற ஆவிக்குரிய வளங்களை இரட்சகரிடத்தில் வருவதை அடையாளப்படுத்துகிறது. இடுக்கமும் நெருக்கமுமான பாதையில் முன்னேறி செல்வதிலே நாம் செய்ய வேண்டும் என அவர் விரும்புகிறார். விருட்சத்தின் கனியை புசித்தலும் ஆழமாக கர்த்தருக்குள் மனமாறுதலும் நாம் பெற வேண்டும் என அவர் விரும்புகிற ஆசீர்வாதங்கள். ஆகவே என்னை பின்பற்றி வா என அவர் நமக்கு செய்கை காட்டுகிறார். விசுவாசத்தை பிரயோகித்தலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதலும் அவருக்கு சேவை செய்வதற்கான அத்தியாவசியமான ஆயத்தங்கள். தான் சேவித்திராத தனக்கு அந்நியனும் தன் உள்ளத்தின் எண்ணங்களிலும் நோக்கங்களிலிருந்தும் தூரமாய் இருக்கிற எஜமானை ஒரு மனுஷன் எப்படி அறிவான்? அவருக்கு நாம் சேவை செய்யும் போது, அவரது ராஜ்யத்தில் உழைக்கும் போது, அவரை பற்றி மிக முழுமையாக நாம் அறிய வருகிறோம். நாம் அப்படி செய்யும் போது பரலோக உதவியுடன், ஆவிக்குரிய வரங்களுடனும் அதிகரித்த திறன்களுடன் அவர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திராட்சை தோட்டத்தில் நாம் பணியாற்றும் போது ஒருபோதும் அவர் நம்மை தனியாக விடுவதில்லை. ஏனெனில் நான் உங்கள் முகத்துக்கு முன்பே போவேன், நான் உங்களுடைய வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் இருப்பேன். என்னுடைய ஆவி உங்களுடைய இருதயங்களிலே இருக்கும், உங்களை தாங்கிக் கொள்ள என்னுடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் இருப்பார்கள் என அவர் அறிவித்தார். நாம் எங்கே போக வேண்டும் என அவர் விரும்புகிறாரோ அங்கே போக நம்மால் முடிந்த சிறப்பானதை நாம் செய்யும் போது, நாம் சொல்ல வேண்டும் என அவர் விரும்புகிறதை சொல்ல நாம் முயற்சிக்கும் போது, நாம் எவ்வாறு மாற வேண்டும் என அவர் விரும்புகிறார் போல நாம் மாறும்போது இரட்சகரை நாம் தெரிய வருகிறோம். அவர் மீது நமது முழு சார்ந்திருந்தலை தாழ்மையாக நாம் ஒப்புக்கொள்ளும் போது எப்போதுமே மிக ஆற்றலுடன் சேவிக்க நமது திறமையை அவர் அதிகரிக்கிறார். நமது விருப்பங்கள் அவருடைய விருப்பங்களுடன் மிக முழுமையாக மெதுவாக ஒன்று சேர்கிறது. அவருடைய நோக்கங்கள் நமது நோக்கங்களாகின்றன. எப்படியெனில் அவருடைய சித்தத்திற்கு முரணானதை நாம் கேட்க மாட்டோம். அவருக்கு சேவை செய்வதற்கு நமது முழு இருதயமும் ஊக்கமும் மனமும் பலமும் தேவையாயிருக்கிறது. அப்படியாக சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்தல் சுபாவ மனுஷனின் சுயநலமான மனப்போக்குகளுக்கு எதிராக செயல்புரிகிறது. நாம் சேவிக்கிறவர்களை நேசிப்பதில் நாம் வளர்கிறோம். மற்றவர்களை நேசித்தல் தேவனை நேசித்தல் ஆகும். அவரை நேசிப்பதிலும் நமது சகோதரி நேசிப்பதிலும் நாம் வளர்கிறோம். அத்தகைய அன்பு தயாளத்தின், கிறிஸ்துவின் தூய அன்பின், தயாளத்தின் ஆவிக்குரிய வரத்தின் ஒரு வெளிப்பாடு. பிதா தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற யாவர் மேலும் அவர் அருளின் இந்த அன்பினால் நீங்களும் நிரப்பப்படவும் தேவனுடைய குமாரர்களாகவும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கவும் இந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கவும் அவர் தூயவராயிருப்பதைப் போல நாமும் தூய்மையாக்கப்படுவோம். அவரிடத்தில் இருதயத்தின் முழு ஊக்கத்தோடும் ஜெபியுங்கள். ஆமேன். அவருடைய அன்பால் நாம் நிரப்பப்படும் போது கர்த்தரை நாம் தெரிய வருகிறோம். அவரில் விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை சேவித்து ஆனால் அவரை நம்பாதிருப்பது சாத்தியமா? வேதங்களில் அடங்கியிருக்கிற கோட்பாட்டையும் கொள்கையையும் சத்தியம் என ஏற்றுக்கொண்ட இந்த மேடையில் பிரகடனப்படுத்திய சபை அங்கத்தினர்களோடு எனக்கு பிரயச்சம் உண்டு. இருந்தும் விசேஷமான அவர்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் பிரயோகிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ சத்தியங்களை நம்புவதில் அவர்களுக்கு கடினமான நேரங்கள் இருந்தன. இரட்சகரிடத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அவருடைய வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது என அவர்கள் நம்பவில்லை. கடமையுணர்வோடு தங்கள் அழைப்புகளை நிறைவேற்றி ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷம் இன்னமும் ஒரு ஜீவிக்கிற மாற்றக்கூடியதாக இருக்காதிருக்கிறது. சகோதர சகோதரிகளையும் கூட நான் பார்த்திருக்கிறேன். அவரை நம்புவதால் மட்டுமல்ல, ஆனால் அவரிலும் அவருடைய உறுதிப்பாட்டிலும் நம்புவதிலே நாம் கர்த்தரை தெரிய வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் தனது பிள்ளையை குணமாக்க இரட்சகரை ஒரு தகப்பன் கேட்டான். இயேசு அவனுக்கு பதிலளித்தார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த தகப்பனின் வேண்டுகோளை பற்றி நான் அநேக முறைகள் சிந்தித்திருக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அந்த மனிதனின் வேண்டுதல் அடிப்படையில் நமது மீட்பராகவும் அவருடைய குணமாக்கும் வல்லமையிலும் இயேசுவை நம்புவதற்கு அவனுக்கு உதவுவதற்காக அல்ல என்பது அவனின் எண்ணமாய் இருக்குமோ என நான் வியப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவை தேவனின் குமாரனாக அவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை போதகரின் குணமாக்கும் வல்லமையை குறித்து நம்புவதற்கு அவனுக்கு உதவி சேவையாயிருந்திருக்கலாம். அவனுடைய சொந்த மகனை ஆசீர்வதிக்க அது உண்மையில் அவனுடைய தனிப்பட்ட சொந்த அக்கறையாயிருந்திருக்கும். பொதுவாக அவன் கிறிஸ்துவை நம்பியிருப்பான். ஆனால் குறிப்பிடும்படியாகவும் தனிப்பட்டதாகவும் அவன் இயேசுவை நம்பியிருக்க மாட்டான். உண்மை என நாம் அறிந்தவற்றை நாம் வழக்கமாக சாட்சி அளிக்கிறோம். ஆனால் ஒருவேளை நாம் அறிந்தவற்றை நாம் நம்புகிறோமா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிக பொருத்தமான கேள்வி. சரியான ஆசாரியத்துவ அதிகாரம் பெற்றவர்களால் பரிசுத்த நியமங்கள் நடப்பிக்கப்படுதல் இரட்சகரை நம்புவதற்கும் அவரை தெரிந்து கொள்ளவும் இறுதியாக நாம் அறிந்தவற்றை நம்புவதற்கும் அத்தியாவசியமானவை. இந்த மெல்கிசதேக் ஆசாரியத்துவம் சுவிசேஷத்தை நிர்வாகித்து ராஜ்யத்தின் இரகசியங்களின் திறவுகோள்களையும் தேவனின் ஞானத்தை திறவுகோளையும் கூட தரித்திருக்கிறது. ஆகவே அதிலுள்ள நியமங்களில் தேவ பக்திக்குரிய வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. மெல்கிசதேக் ஆசாரித்துவத்தின் மூலமாக நிர்வாகிக்கப்பட்ட தேவனின் ஞானத்தின் திறவுகோளாக கர்த்தரை நாம் நம்புகிறோம், தெரிய வருகிறோம். அவர் கதவை திறந்து நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் தெய்வீகத்தின் வல்லமையை பெற சாத்தியமாக்குகிறார். பரிசுத்த நியமங்களை பெறுவதாலும் உண்மையாக அதை கனம் பண்ணுவதாலும் அவரை நாம் பின்பற்றும் போது நமது முகங்களில் அவரது சாயலை கொண்டிருப்பதை அதிகரிக்கும் போது இரட்சகரில் நாம் நம்பிக்கை வைத்து அவரை தெரிய வருகிறோம். மாற்றக்கூடிய, குணமாக்கக்கூடிய, பலப்படுத்துகிற மற்றும் பரிசுத்தமாக்கும் அவருடைய பாவ நிவர்த்தியின் வல்லமையை நாம் தனிப்பட்டவர்களாக அனுபவிக்கும் போது நாம் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவை தெரிய வருகிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள் வேறொன்று இருப்பதாக நாம் நம்பி போதகரை தெரிய வருகின்றோம் என்பது நமது மனங்களிலும் இருதயங்களிலும் எழுதப்பட்டு அவரை அறிந்து கொள்ள நம்முடைய பாவங்களை அனைத்தையும் நாம் நீக்கப்படுவோம். அவரது அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதென்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அது பொருந்திருக்கிறது என்றும் நம்பிக்கை வைப்பதே அவரை நம்புவதாகும். உடன்படிக்கையின் பாதையில் நாம் முன்னேறி செல்லும் போது அவரது சித்தத்திற்கு நம்மை சரணடையும் போது நமக்கான அவருடைய முன்னுரிமைகளுக்கும் நேரங்களுக்கும் நம்மை ஒப்படைக்கும் போது நமது முழு ஆத்மாவோடு அவரை நம்புதல் வருகிறது. அவருடைய வல்லமையையும் வாக்களிப்புகளையும் வாய்ப்புகளையும் உண்மையென ஏற்றுக்கொள்ளுதல், அவரை நம்புதல் நமது வாழ்க்கையில் தோற்றத்தையும் சமாதானத்தையும் அழைக்கிறது. வருங்காலத்தில் ஒரு நாள் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே கிறிஸ்து என நாவு யாவும் அறிக்கை பண்ணும். அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார் என நாம் அறிவோம். மேலும் அவரில் விசுவாசம் வைத்து பின்பற்றி சேவித்து அவரை நம்பும் போது அவரை நாம் அறிந்து கொள்வோம். அதை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.